இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகமலை ராமதேவர் அழகமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சத்தமுனி கருவை கருவூரா சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதி சேந்தனர் அம்மை காக்கவே சமாதி சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிழா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ இன்று என்னுடைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை எடுத்து பார்க்கும் சத்சங்கமாக அமைகின்றது. பாபாஜியின் அருளினாலும் பரம்பொருளின் அருளினாலும் கடைசி வகுப்பில் நாங்கள் இப்போது சுத்த தத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் சில விரிவான விடயங்களை பார்த்தோம், உயிர்களை பற்றி பார்த்தோம், ஆணவத்தை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சுத்த தத்துவம் நாங்கள் இப்போது என்னத்தை பார்க்கப் போகின்றோம் என்று தொடக்கிய நிலையில் கடந்த வகுப்பில் கலை தத்துவத்தை பார்த்தோம். கலைகள் சுத்த தத்துவத்தில் சுத்த வித்தையில் 5 தத்துவங்கள் இருக்கின்றது. அதுதான் அடிப்படை தத்துவங்கள். அது சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. ஆகவே இந்த 5 நிலைகளில் சிவம் சக்தி இரண்டும் மிகவும் உன்னத நிலை. இது தடத்த நிலையாக இருந்தாலும் அதற்கு கீழிருக்கும் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்பது அடுத்த 3 விடயங்கள். இந்த தத்துவத்தை எண்ணத்திற்காக இறைவன் இந்த செயற்திட்டத்தில் தொடக்கினார் என்றால் இந்த இயக்கங்களை செய்வதற்காக தொடக்கியிருக்கின்றார். அதாவது 3 செயல்முறை திட்டத்தில் 3 வகையாக இந்த இயக்கத்தை தொடக்கினார். சுத்த மாயையிலிருந்து சுத்த வித்தையையும் அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவங்களையும் தொடக்கினார். அவற்றை பற்றி சிந்தித்து விட்டோம். ஆனால் இவற்றின் தொழிற்பாடுகளை 3 மறுமுறை பார்த்து விடுவோம். அதாவது சுத்த தத்துவம் சிவ தத்துவம் என்றும் சொல்லப்படும் இதன் தொழிற்பாடு இயக்கத்திற்குரியது. அதுவும் யார் இயக்குவது? இறைவன் இயக்குவது. அதற்கு கீழே இருக்கும் அசுத்த மாயையில் இருந்து தோற்றப்பட்ட வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவங்களும் ஆன்மாக்களுக்காக தோற்றப்பட்டது. அதில் ஆன்மா நுகர்வோன் தன்மையை அடைவதற்கு வித்யா தத்துவமும் செயல் ஆற்றுவதற்கு தனு கரண புவன போகங்களால் ஆன்ம தத்துவமும் ஆக்கப்பட்டன என்று பார்த்தோம். ஆகவே இந்த வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவங்களும் பொருளுக்குரியவை. ஏனென்றால் பொருளை வைத்துத்தான் ஆன்மாக்களை செயல்படுத்த வைக்கலாம் என்பது இறைவனின் நோக்கம். ஆனால் இந்த பொருள் மாத்திரமல்ல, பொருள் இருந்தால் மாத்திரம் காணாது, சொல்லும் தேவை என்று கடந்த வகுப்பில் பார்த்தோம். இவற்றை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லுலகம் பொருளுலகம் என்று இரண்டு விதமாக பிரிக்கின்றார்கள். ஆகவே சைவ சித்தாந்த திட்டப்படி, இறைவனின் திட்டப்படி இவற்றை நாங்கள் படிப்பதற்கு சொல்லுலகமும் தேவை, பொருளுலகமும் தேவை. அந்த பொருளுலகத்தை தான் நாங்கள் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். முழுமையாக பொருளுக்குரியது ஆன்ம தத்துவமாகவும், பொருள் நுகர்வோன் தன்மையை ஆன்மா பெறுவதற்காக வித்யா தத்துவமும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஆரம்பத்தில் பார்த்தோம், இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்துதான் இவற்றையெல்லாம் செய்கின்றான் என்று பார்த்தோம். அந்த தடத்த நிலைக்கு வரும்போதுதான் சுத்த தத்துவம்தான் இறைவனுக்குரிய இடமாக கருதப்படுகின்றது. ஆனால் அந்த இடத்தில் வேறு சிலரும் தங்குகின்றார்கள் என்று பார்த்தோம் கடந்த வகுப்பில். அவர்கள் ஜீவன் முத்தர்கள், இறைநிலையை அடைந்தவர்கள், சத்குருக்கள், விஞ்ஞான கலர் என்ற ஆன்மா வகையினர் கூட இந்த சுத்த தத்துவத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே சாதகர்களுக்கு ஒரு கேள்வி வருகின்றது, இறைவன் தடத்த நிலைக்கு வந்திருந்தாலும் மூன்று வகையில் உருவம் அருவம் அருவுருவத்தில் வந்து இந்த செயல்களை ஆற்ற வந்தாலும் எங்களுடைய ஆன்மாக்களில் விஞ்ஞான கலரும் அதுக்கு இருக்கின்றார்களே, அந்த இடத்தில் இறைவனின் இயக்கமும் ஆன்மாக்களில் விஞ்ஞான கலர் நிலையில் இருப்பவர்கள் கண்மம் மாயை நீங்கிய வகையினரும் ஒன்றாக இருப்பார்களா அந்த தத்துவத்தில் தத்துவங்களில் என்பது ஒரு கேள்வி. நிச்சயமாக இவற்றையெல்லாம் நடத்துவதற்குத்தான் புவனங்கள் தேவைப்படுகின்றது என்று கடந்த வகுப்பில் பார்த்தோம். 224 புவனங்கள் இருக்கின்றன, அதை பற்றி விரிவு பேந்து பார்ப்போம். ஆகவே ஒவ்வொரு தத்துவத்திலும் இதற்கென்று இவர்கள் வாழ்வதற்கென்று புவனங்கள் உண்டு. ஆகவே உலகியல் பொருள்களுக்குரிய இடங்களிலும் ஆன்ம தத்துவத்திலும் புவனங்கள் உண்டு. ஆகவே இந்த விஞ்ஞான கலர் ஆன்மா நிலையில் இருக்கும் மூன்று வகையினரில் அதி உயர் நிலையில் இருக்கும் விஞ்ஞான கலர் சுத்த வித்தையில் இருக்கின்றார்கள், சுத்த தத்துவத்தில் இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்களுடைய புவனம் எங்கு இருக்கின்றதென்றால் சுத்த வித்தையில் கடைசியாக சிவ தத்துவத்தில் கடைசியாக இருக்கும் சுத்த வித்தைக்கும் அதற்கு கீழ் இருக்கும் அசுத்த மாயையில் இருக்கும் வித்யா தத்துவம் அந்த தத்துவத்திற்கும் இடையில்தான் அந்த விஞ்ஞான கலர் என்ற ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். அதாவது சுத்த தத்துவத்திற்கு கீழ் ஐந்தாவது தத்துவத்துக்கு கீழ்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். மேல் இருக்கும் சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் என்ற நிலைகளுக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் சுத்த தத்துவத்தில் தான் இருக்கின்றார்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இனி வேறு ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், அறிவு விளங்குவதற்குத்தான் இந்த பொருள் உலகம் தேவை, அதை செயல்படுத்துவதற்குத்தான் சொல்லுலகம் தேவை என்பதை நாங்கள் இப்போது முழுமையாக பார்த்துவிட்டோம். ஆகவே இந்த நிலையில் அறிவு விளங்குவதற்கு பொருளுலகம் என்பது பார்த்து முடிந்தாகிவிட்டது. ஆனால் சொல்லுலகம் என்பது இறைவனின் இயக்கம் என்பது இப்போது தெரிகின்றது. ஆகவே இந்த இறைவன் இந்த இயக்கத்தை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு சக்தியைத்தான் முதலாவதாக பயன்படுத்துகின்றான். ஏனென்றால் அவன் சிவம் என்ற நிலையில் அந்த சுத்த தத்துவத்திற்கு முதலாவதாக இருந்தாலும் அவன் அதே நிலையில் இருந்து கொண்டு சக்தியை பயன்படுத்த முனைகின்றான். அந்த சக்தியை பயன்படுத்தும் போது அந்த சக்தியை மூன்று நிலைகளில் ஐந்து நிலைகளில் அந்த சக்தியை உருவாக்குகின்றான் தன்னுடைய செயல்களுக்கு. அந்த ஐந்து நிலைகளும் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம். அந்த ஐந்து நிலைகளுக்குரிய பெயர்களை மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்து விடுவோம். அது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று ஐந்து சக்தியின் இயக்கத்தை இறைவன் சுத்த தத்துவத்தில் முதலாக தோற்றுவிக்கின்றான். இந்த நிவர்த்தி கலை சொற்களை மாத்திரம் ஞாபகம் வைத்திருங்கள், பின்பு அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய செயல்பாடுகளைத்தான் நாங்கள் ஆர்வமாக இப்போது பார்க்க வேண்டும். இந்த நிவர்த்தி கலையை ஏன் இறைவன் செயல்படுத்துகின்றான் என்றால், ஆணவ பிடியில் இருந்து ஆன்மாக்களை விடுவிப்பதற்குத்தான் இந்த சக்தியை பயன்படுத்துகின்றான். சக்தி கலை எல்லாம் ஒன்று. ஆகவே இந்த நிவர்த்தி கலையை ஆணவங்கள் ஆன்மாக்கள் ஆணவ பிடியில் இருந்து விலகுவதற்காக பயன்படுத்துகின்றான். அதைத் தொடர்ந்து பிரதிஷ்டா கலை இரண்டாவதாக பயன்படுத்துகின்றான். அதற்குரிய காரணம் பொது அறிவு, அதாவது ஆன்மாக்களுக்கு பொது அறிவை விளங்க பண்ணுவதற்காக. அறிவு என்றால் ஞானம். அந்த நிலையை, அந்த பொது அறிவு நிலையாக ஆன்மாக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரதிஷ்டா சக்தி அல்லது பிரதிஷ்டா கலையை உருவாக்குகின்றான். அதைத் தொடர்ந்து வித்யா கலை என்று இன்னொரு சக்தியின் நிலையை உருவாக்குகின்றான். அது என்னத்திற்கென்றால் என்று பார்த்தோம் கடந்த வகுப்பில், உண்மை ஞானத்தை கொடுப்பதற்கு, அதாவது உண்மை அறிவு, உண்மை ஞானம் என்று சொல்லலாம். அந்த அறிவை கொடுப்பதற்கு வித்யா கலையை பாவிக்கின்றான். அதற்கு பிறகு சரி, பொது அறிவும் கொடுத்து உண்மை அறிவும் ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு பிறகு என்ன தேவை என்று யோசிக்கின்றான். அதற்கு சாந்தி கலை என்று இன்னொரு சக்தியை, சக்தியின் இயக்கத்தை கொண்டு வருகின்றான். அது என்னத்திற்கென்றால் விருப்பு வெறுப்புகளை கொடுப்பதற்கு ஆன்மாக்களுக்கு. அதாவது விருப்பு வெறுப்புகளை கொடுத்து அதிலிருந்து ஆன்மாக்களை வெளியால் கொண்டு வருவதற்கு அதன் செயல்திறன் முடிந்தது. ஆகவே சாந்தி கலையை அவன் அதற்கு பாவிக்கின்றான். ஏனென்றால் அறிவு கொடுத்த பின் ஆன்மாக்கள் அவற்றை செயல்படுத்தி அதிலிருந்து வழியால் வரும் நிலையை செயல்படுத்துவதற்காக அந்த சக்தியை உருவாக்குகின்றான். கடைசியாக சாந்தி அதீத கலை என்று ஒன்றை கொண்டு வருகின்றான். அது அந்த நிலையை ஏன் கொண்டு வருகின்றான் என்றால், அந்த ஆன்மா அந்த நிலையில் இருந்து வழியால் வந்த பின் செயல்திறன் மூலம் செயலாற்றி கண்மம் மாயை இடங்களிலிருந்து வழியால் வந்து ஆணவ மரத்தில் இருக்கும் வாசனையில் இருக்கும் போது சிவத்தை பற்றி பற்றுவதற்கும், சிவன் ஆன்மாவை பற்றுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு அந்த ஐந்தாவது கலையை கொண்டு வருகின்றான். இது முக்கியமாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த செயல்பாடுகள் என்னத்திற்காக, இந்த சக்தியின் செயல்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றது இறைவனால் என்பது. அதற்கு பிறகு நாங்கள் பார்த்ததில் என்ன பார்த்தோம் என்றால், இப்போது கலைகளை கொண்டு வந்து முடித்தாச்சு. இனி கலைகளை கொண்டு வந்ததால் அடுத்ததாக சிவன் என்ன செய்ய போகின்றார் என்பதை பற்றி சிந்திக்கின்றோம். அப்போதுதான் இந்த தொழிலை அவர் கலையை வைத்து தொடங்குகின்றார். அதற்கு பின் இந்த ரெண்டு உலகமும் பற்றியும் முதல் சொல்லி இருக்கின்றார். இது பொருள் உலகமாகவும் சொல்லுலகமாகவும் இருக்க வேண்டும் என்று. ஆகவே சொல்லுலகத்தை தான் சுத்த தத்துவத்தில் இருந்து இயக்க வேண்டும். அதை இயக்குவதற்காகத்தான் இந்த கலை தத்துவத்தை கொண்டு வந்தார் என்றும் பார்த்தோம். இனி அடுத்த நிலையில் எதை பார்க்க வேண்டுமென்றால், இந்த இறைவனின் இந்த செயல் திட்டத்தில் அடுத்ததாக இந்த ஐந்து நிலைகள், அவர் இறைவன் தொழிற்படும் ஐந்து நிலைகளை அவர் பார்க்கின்றார். அதாவது நான் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை. ஆகவே இந்த தத்துவங்களுக்கு இன்னும் சில பெயர்கள் உண்டு. சிவ தத்துவம் என்றால் நாத தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். சக்தி தத்துவம் என்றால் விந்து நிலை என்று சொல்லப்படுகின்றது, பிந்து தத்துவம் என்று. அதே போல் சதாசிவம் என்றால் அது அருள்வலுக்குரிய நிலையாகவும், மகேஸ்வரன் என்றால் அது மறைத்தலுக்குரிய நிலையாகவும், சுத்த வித்தைக்கு கீழ் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களும் நடைபெறுகின்றன. இங்கு இப்போது அடுத்த விடயம் நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த கடவுளின் இந்த சொரூப நிலை தடத்த நிலையை பற்றி சிந்தித்து விட்டோம். ஏனென்றால் இந்த சொரூப நிலையிலிருந்து தரத்த நிலைக்குத்தான் வந்து இவர் இவற்றை செய்கின்றார் என்பதையும் புரிந்துவிட்டோம். ஆனால் அவர் அதை மூன்று நிலைகளில் கடவுள் செயல்பட போகின்றார். அந்த மூன்று நிலைகளும் என்னவென்றால், லய நிலை, போக நிலை, அதிகார நிலை என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதாவது லய நிலை என்ற அந்த சொற்களை மாத்திரம் ஞாபகம் வைத்திருங்கள். லய நிலை என்றால் செயல் செய்வதற்கு உரிய நிலையை இறைவன் சிந்திக்கும் நிலை. அதாவது இறைவன் இன்னும் தொழிற்படத் தொடங்கவில்லை, அவர் கலைகளை அதாவது சக்திகளை உருவாக்கி விட்டார். அந்த உருவாக்கம் அந்த நிலையிலிருந்து தான் வருகின்றது. அவர் சிந்தனை செய்கின்றார், தன்னுடைய செயல் திட்டத்திற்கு சக்தியின் உதவி தேவை. அது முதலாவது. அடுத்தது புகும் நிலை என்று சொல்வார்கள். இறைவனுடைய தரத்த நிலையில் அவர் கொள்ளும் இரண்டாவது நிலையை புகும் நிலை என்று சொல்வார்கள். அதற்குரிய ஆன்ம சைவ சித்தாந்த சொல்லு போக நிலை. முதலாவது லய நிலை, இரண்டாவது போக நிலை என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது நிலை இயக்க நிலையாகும், அதை அதிகார நிலை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் இறைவன் செயல்பட திட்டமிடுகின்றார். ஆகவே இவற்றை செயல்படுத்துவதற்கு மீண்டும் சக்தியின் நிலைகளை யோசித்து பார்க்கின்றார். பஞ்ச சக்திகளை உருவாக்கிவிட்டார். இருப்பினும் இறைவனுக்கும் மூன்று சக்திகள் உண்டு என்று பார்த்தோம் ஆன்மாக்கள் போல. ஆனால் அவருடைய சக்திகள் வேறு நிலைக்காக பாவிக்கப்படும் சக்திகள். அவைதான் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. ஆகவே இறைவனின் இச்சாசக்தி இறைவனுக்கும் விருப்பு உண்டா என்று பழைய சத்சங்கங்களில் சில மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தோம். இறைவனுக்கு விருப்பு என்பது இல்லை, அவன் எல்லாம் அறிந்தவன். இருப்பினும் அவன் அந்த விருப்பை எப்படி பாவிக்கின்றான் என்றால், இந்த ஆன்மாக்களை இந்த ஆணவ புடியிலிருந்து தளர்த்தி ஒளியால் எடுத்து அந்த ஆன்மாக்களை தன்னை போல சச்சிதானந்தமாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பு, வேறு ஒன்றுமல்ல. ஆகவே அதுதான் அந்த இச்சா சக்தியின் மூலமாக அவன் சிந்திக்கும் விடயம். ஆகவே இந்த இச்சா சக்தியில் அவன் அந்த விருப்பை ஏற்றதால் தான் இந்த செயல்முறை திட்டமே தொடங்கியது. அதுக்கு அடுத்ததாக ஞானாசக்தியும் இருக்கின்றது, கிரியாசக்தியும் இருக்கின்றது. அந்த ஞானாசக்தி என்பது அறிவு. ஆகவே இந்த சுத்த தத்துவத்தில் முதலாவதாக இருப்பது சிவம். சிவம் என்றால் என்ன? அறிவு. ஆகவே அந்த சிவத்தை அவன் அந்த சிவ நிலையில் இருந்து கொண்டு செய்வதற்குத்தான் அந்த ஞானத்தை பயன்படுத்துகின்றான், ஞானாசக்தியை, அதாவது அறிவு. ஆகவே அந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால், கடவுள் நிலையில் தடத்த நிலையில் அது இறைவனின் ஞானாசக்தி. அந்த ஞானாசக்தியை உருவகிக்கும் நிலைதான் அந்த தத்துவத்தில் சிவ தத்துவம். ஏனென்றால் இச்சாசக்தியை வைத்துத்தான் இந்த செயல்முறை திட்டத்தையே கொண்டு வந்தான். அதற்குத்தான் அந்த இச்சா சக்தியை பாவித்தான். அதற்கு பின் மீதியாக இருந்திருக்கும் இரண்டு சக்திகள் ஞானாசக்தியும் மற்றது கிரியாசக்தியும். ஞானாசக்தியை வைத்து சிவ தத்துவத்தை கொண்டு வருகின்றான், அதாவது சிவ தத்துவத்திற்குள் இருக்கும் சிவத்தை கொண்டு வருகின்றான் முதலாவது தத்துவம். அடுத்ததாக கிரியாசக்தி, கிரியாசக்தியை வைத்துத்தான் சக்தி தத்துவத்தை கொண்டு வருகின்றான், அது இரண்டாவது தத்துவம். இப்போதுதான் உங்களுக்கு புரிகின்றது இந்த சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை எங்கிருந்து இறைவனால் கொணரப்படுகின்றது என்பது. ஆகவே அவன் ஞானாசக்தியை வைத்து சிவத்தையும் கிரியாசக்தியை வைத்து சக்தியையும் கொண்டு வருகின்றான். இப்போது ரெண்டு சக்தியும் உருவாக்கப்பட்டு விட்டது. அதாவது அறிவும் செயலும், சிவன் மூலமாக அறிவும் சக்தி மூலமாக செயலும், இது ரெண்டும் இயங்க தொடங்கியவுடன் அடுத்ததாக என்ன செய்கின்றான் என்றால், இந்த ரெண்டையும் சம அளவில் இயக்குகின்றான். அந்த சம அளவில் இயங்கும் தத்துவம்தான் சதாசிவம். அதாவது செயலும் அறிவும் சம அளவில் இயக்கும் நிலை. இந்த ரெண்டையும் சம அளவில் இயக்கும் போது அவன் அந்த உருவத்திலிருந்து செயல்படுகின்றான் சதாசிவம். அதற்கு பின் என்ன செய்கின்றான், ஞானத்தை குறைத்து கிரியா சக்தியை கூட்டுகின்றான். அதாவது சிவன் நிலையை குறைத்து சக்தி நிலையை கூட்டுகின்றான். இந்த சக்தியை அப்படி ஒன்றை குறைத்து மற்றதை கூட்டும் போது அந்த தொழிலுக்குரிய பெயர்தான் ஈஸ்வரம், ஈஸ்வர தத்துவம். நான்காவதாக இருக்கும் சுத்த வித்தையில் இருக்கும் தத்துவம். ஐந்தாவது தத்துவமாக இருக்கின்றது சுத்த வித்தை. அந்த தத்துவத்தில் என்ன நடக்கின்றது, இந்த ரெண்டு நிலைகளுக்கும் ஞானத்தை கூட்டுகின்றான், கிரியாவை குறைக்கின்றான். அந்த நிலையில் செயல்படும் வேலைகள் முழுக்க சுத்த வித்தை மூலம் கிடைக்கின்றது. இது மிகவும் முக்கியம். இந்த ஐந்து தத்துவங்களும் என்ன மாதிரியாக சுரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இறைவன் மூன்று நிலைகளில் செயல்பட்டு உருவம் அருவம் அருவுருவமாக மூன்று நிலைகளில் செயல்பட்டு இந்த மூன்று நிலைகளில் இருந்து இந்த இயக்கத்தை எப்படி தொடங்குகின்றான் என்பதுதான் இந்த விளக்கம். ஆகவே இறைவனுக்கு மூன்று மறுமுறை பார்ப்போம். இதை மூன்று மறுமுறை கேட்பது சால சிறந்தது. இறைவனுக்கு மூன்று சக்தி நிலைகளும் உண்டு ஆன்மாக்கள் போல, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. ஆகவே இறைவன் தன்னுடைய தடத்த நிலையில் தொழிற்பட வரும்போது இந்த மூன்று சக்திகளையும் பயன்படுத்தப் போகின்றான். அதில் முதலாவதாக இந்த இச்சாசக்தியை பயன்படுத்துகின்றான். இறைவன் இச்சாசக்தி அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான். அந்த விஷயம் ஆன்மாக்களை ஆணவப்பிடியிலிருந்து தளர்த்தி தன்னை மாதிரி சச்சிதானந்தமாக்குவது. அந்த நிலைக்கு அவன் அதை பயன்படுத்தும் போது இச்சாசக்தியின் பயன்பாட்டை அவன் முடிக்கின்றான். இன்னும் ரெண்டு சக்திகள் இருக்கின்றது, அதுதான் ஞானாசக்தி, கிரியாசக்தி. அந்த ஞானாசக்தி மூலம் சுத்த தத்துவத்தில் இருக்கும் முதலாவது தத்துவமான சிவ தத்துவத்தை இயக்கத் துவங்குகின்றான். ஞானாசக்தி என்பது அறிவு. கடைசியாக இருக்கும் மூன்றாவது சக்தியான கிரியாசக்தியை தொழிற்பட தொடக்கி அதை சக்தி தத்துவமாக, இரண்டாவது தத்துவமாக இயக்கத் தொடங்குகின்றான். இப்போது இரண்டு தத்துவங்களை பார்த்து விட்டோம். மூன்றாவது தத்துவத்திற்கு இந்த அறிவையும் சக்தியையும் வெவ்வேறு நிலைகளில் வைத்து மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது தத்துவங்களை அவன் உருவாக்குகின்றான். மூன்றாவது தத்துவமாகிய சதாசிவத்தை, கிரியா சக்தியும் அறிவு ரெண்டையும் ஒரே நிலையில் சமனாக தொழிற்பட வைத்து அந்த தத்துவத்தை உருவாக்குகின்றான். அதான் சதாசிவ சத்துவம். அறிவும் கிரியாவும் செயலும், அறிவும் செயலும் ஒரே மாதிரி சமனாக செயல்படுதல். நான்காவது தத்துவமாகிய ஈஸ்வரத்தை கிரியா சக்தியை கூட்டி ஞானாசக்தியை குறைத்து அதை ஈஸ்வர தத்துவம் என்ற பெயரில் தன்னுடைய செயல் திட்டத்தில் பயன்படுத்த துவங்குகின்றான். ஐந்தாவது தத்துவமாகிய சுத்த வித்தையை ஞானாசக்தியை கூட்டி கிரியாசக்தி அதாவது செயலை குறைத்து அதை சுத்த வித்தையாக தத்துவமாக உருவாக்குகின்றான். ஆகவே இப்போது எல்லா சாதகர்களுக்கும் இந்த ஐந்து தத்துவங்களும் இறைவன் எப்படி இயக்குகின்றான் என்பது புரிந்திருக்கும். இனி இந்த ஐந்து தத்துவங்களையும் அவன் இந்த முறையில் இயக்குவோம் என்று நினைத்த பின் இந்த மூன்று நிலைகளை பற்றி சிறிது நேரத்திற்கு முன் சிந்தித்தோம். அதாவது லய நிலை, போக நிலை, அதிகார நிலை. இதுதான் இறைவனின் மூன்று நிலைகள் சுத்த தத்துவத்தில். மூன்று நிலைகள் லய நிலை, போக நிலை, அதிகார நிலை. ஆகவே இந்த ஐந்து தத்துவமும் இந்த நிலைகளுடன் எப்படி சம்பந்தப்படுகின்றதென்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது முதல் ரெண்டு நிலையான சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் லய நிலையில் செயல்படுகின்றது. ஆகவே இங்கு பார்த்தீர்கள் என்றால் சிவனும் சக்தியும் இந்த சுத்த வித்தைக்குள் கூட அவர்கள் அதி உயர் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இதனுடைய விளக்கம். ஆகவே அந்த நிலையை லய நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையில் தடத்த நிலைக்கு வந்து இந்த ஐந்து தத்துவங்களிலும் இறைவன் தன்னுடைய இயக்கத்தை செய்கின்றார். எந்த நிலையில் செய்கின்றார்? அருவம் உருவம் அருவுருவம். ஆகவே இந்த லய நிலை ஆகிய முதல் ரெண்டு தத்துவங்களும் சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அருவ நிலைக்குரிய நிலைகள். ஆகவே இந்த கேள்வி துவக்கத்தில் ரெண்டு வகுப்புக்கு முதல் வரும்போது பொறுமை காருங்கள், இந்த தியரி வரப்போகின்றது என்று சொன்னேன். அந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில்கள் இந்த மூன்று நிலைகளும் அருவம் அருவுருவம் உருவம் எப்படி தொழிற்படுகின்றது என்பதை பற்றித்தான் இப்போது விளக்கம் தொடங்கி இருக்கின்றேன். அதாவது சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அருவ நிலையில் செயல்படுகின்றன இறைவனின் நிலையில். அந்த நிலையை லய நிலை என்று சொல் வாக்கில் வைத்திருக்கின்றார்கள் அந்த பெயரில். அடுத்ததாக இருக்கும் சதாசிவம் தத்துவம் மூன்றாவது தத்துவம் அரு உருவ நிலையில் இறைவன் செயல்படுத்துகின்றார். அதுதான் லிங்க வடிவம் லிங்கம். அதை பற்றி அருவுருவ நிலையை பற்றி பல சத்சங்கங்களில் முதல் பேசியிருக்கின்றோம். இறைவனின் அருவுருவ நிலைதான் லிங்க வடிவம் என்பதும் பேசியிருக்கின்றோம். ஆகவே மூன்றாவது தத்துவமான சதாசிவ சத்துவம் தான் அருவுருவ நிலையில் செயல்படுகின்றது. அதற்குரிய நிலை பெயர்தான் போக நிலை. போக நிலை என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அந்த பெயர்களை கொடுக்கின்றார். ஆகவே இப்ப மூன்று தத்துவத்திற்கு ரெண்டு நிலைகளை பார்த்து விட்டோம். சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அருவம், அதை லய நிலை என்று சொல்கின்றோம். சதா சிவ சத்துவத்துக்கு போக நிலையில் நடக்கின்றது, அது அரு உருவ திருமேனியில் இறைவன் செயல்படுத்துகின்றார். ஆகவே இனி நான்காவது தத்துவமாகிய ஈஸ்வர தத்துவம் ஐந்தாவது தத்துவமாகிய சுத்த வித்தை இந்த ரெண்டுக்கும் உரிய பெயர் நிலை பெயர் அதிகார நிலை மூன்றாவது நிலை. ஆனால் இந்த அதிகார நிலையில் இறைவன் உருவம் ஏந்தி இந்த நிலைகளை செயல்படுத்துகின்றார். ஆகவே அருவத்தில் முதல் ரெண்டு தத்துவங்களாகிய சிவ சக்தி தத்துவமும் அருவுருவத்தில் சதாசிவ தத்துவமும் உருவத்தில் ஈஸ்வர தத்துவம் சுத்த வித்தை நடைபெறுகின்றது. இனி நாங்கள் எங்களுடைய அடிப்படையை பார்த்தோம் என்றால் எங்கு இந்த தொழில்கள் நடைபெறுகின்றது என்று பார்த்தோம் என்றால் சிவனும் சக்தியும் மேல்நிலையில் இருக்கின்றார்கள். அங்கு ஒரு தொழில்களும் இல்லை, அவர்கள் உயர்நிலையில் இருந்து இதை செயல்படுத்துபவர்கள். ஆகவே அவர்கள் சிருஷ்டிப்பவர்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்களை புரிவதற்கு ஐந்து கடவுள்களை சிவன் உருவாக்குகின்றார். சிவம் என்ற முதல் நிலையில் இருந்து தரத்த நிலையில் ஐந்து கடவுள்களும் எங்கு இருக்கின்றார்கள்? சதாசிவத்தில் இருக்கின்றார்கள். சதாசிவத்தில் சதாசிவனாகவும் அவர்தான் அருளல் செய்கின்றார். ஈஸ்வரம் மகேஸ்வரத்தில் மகேஸ்வரனாகவும் அவர்தான் மறைத்தல் செய்கின்றார். படைத்தலுக்கு பிரம்மனும் காத்தலுக்கு விஷ்ணுவும் அழித்தலுக்கு உருத்திரனுமாக ஐந்து கடவுள்களை வைத்து இந்த ஐந்து கடவுள்களையும் வைத்து அவர் அதை நடாத்துகின்றார். இது சதாசிவ நிலையைத்தான் அரு உருவ நிலையாகிய லிங்கமாக நீங்கள் அரு உருவத்தில் காண்கின்றீர்கள். அதுதான் மூன்றாவது தத்துவம். அதை தவிர்ந்த அது அருளலுக்குரிய ஐந்தொழில். அதை தவிர்ந்த மிச்சிய நான்கு தொழில்களும் உருவங்கள் கடவுள் உருவங்கள் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் அந்த நான்கும் உருவத்தில் செயல்படுகின்றது. ஆகவேதான் இந்த ஐந்து வித்தைகள் இந்த ஐந்து தத்துவங்கள் இந்த சிவ தத்துவத்தில் இருக்கும் ஐந்து பகுதி தத்துவங்களில் அருவமும் உண்டு அரு உருவமும் உண்டு உருவமும் உண்டு மூன்றும். அந்த அருவத்தில் தான் சிவனும் சக்தி தத்துவமும் இருக்கின்றது பார்த்து விட்டோம். இறுதியாக ஐந்தொழிலில் இருக்கும் சதாசிவ சத்துவம் அருளலுக்குரிய தத்துவம் அரு உருவ நிலையில் லிங்க வடிவில் இருக்கின்றது. மிச்சிய நான்கு ஐந்தொழில்களும் மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்ற நான்கு தொழில்களுக்கும் நான்கு பெயர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரம்மன், விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன். ஆகவே இதுதான் இந்த சிருஷ்டிப்பு, இந்த இயக்கத்தை இறைவன் செய்வதற்கு, ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்கு. ஆகவே இந்த இணைப்பு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இறைவனின் சக்தி, இறைவனின் இணைப்பு, சிவனின் செயலாக்கம், எப்படி அவர் இதை செயலாக்க முனைகின்றார் என்பது. ஆகவே இப்போது நாங்கள் மேலும் பழைய நிலையை சென்று பார்ப்போமாக இருந்தால், இதுவரை பார்த்த நிலையை கலை தத்துவத்தில் ஐந்து கலைகளை உருவாக்கினார். ஏனென்றால் அந்த ஐந்து கலைகளும் இந்த சிவ தத்துவத்திற்கு கீழ் இருந்து செயல்பட போகின்றது. அதன் விரிவாக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்க போகின்றோம். அதே நிலையில் அந்த விரிவாக்கத்தை செய்து ஒரு பக்கத்தில் இறைவன் அதை வைத்துவிட்டு தன்னுடைய நிலையை இயக்குகின்றார். அதைத்தான் இப்போது விரிவாக பார்த்தோம். அவருடைய நிலைகள் மூன்று, அவருடைய சொந்த சக்திகள் மூன்று, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இந்த சக்தி நிலைகளையும், இந்த நிலைகளை, அவருடைய மூன்று நிலைகளாகிய லய நிலை, போக நிலை, அதிகார நிலைகளையும் வைத்து இந்த சிருஷ்டிப்பை செய்து இந்த செயல் திட்டத்தை தொடக்குகின்றார். ஆகவே இந்த நிலையில் இன்றைய வகுப்பை நான் இங்கு முடிக்கின்றேன். ஏனென்றால் கூடுதலான விடயங்களை உங்களுக்கு தந்து நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. ஆகவே இவற்றை ஒரு மீளாய்வு அடுத்த வகுப்பிற்குள் வரும் முதல் செய்யுங்கள். இனி இறைவனுடைய இயக்கம் தொடங்கிவிட்டது. சிவத்திலிருந்து சக்தியின் கலை தத்துவத்தையும் வரையறுத்து விட்டார். இனி தொழிற்பாடுகளை பார்க்க போகின்றோம். அதை அடுத்த வகுப்பில் இருந்து பார்ப்போம். ஆகவே இன்றைய வகுப்பில் நான் சொன்னவற்றை நீங்கள் மீளாய்வு செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை தொடர்வோம். இப்படியான ஒரு நல்ல விடயத்தை சத்குரு கிரியா பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் என்னால் இதை உங்களுக்கு தரக்கூடிய நிலை கிடைத்ததால் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இதை மீளாய்வு செய்யுங்கள். இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த நிலையை சிந்திப்போம். பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இது சைவ சித்தாந்த வகுப்பு. உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த வகுப்பை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை கூறிய சைவ சித்தாந்த கருத்துக்களை மீட்டல் வகுப்புகள் நடைபெற்றது. அதில் மிகவும் தெளிவாக ஏற்கனவே சென்ற வகுப்பில் எங்களுடைய உள்வாங்கப்பட்ட விதத்திலும் பார்க்க, நாங்கள் அந்த காணொலியை வீட்டில் கேட்டதும் அதன் பின்பு சில குறிப்புகள் எடுத்து இன்றைய மீட்டலின் போது மிகவும் தெளிவாக பதிந்துள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமில்லை, இதை திரும்ப திரும்ப எல்லா சாதனங்களும் வீட்டிலும் பலமுறை அதை திரும்ப திரும்ப கேட்டு அதனுடைய தெளிவு நிலையில் கூடிய தன்மை அறிவுத்திறனை கூட்டி எங்களுடைய முக்கிய நோக்கமான சாதனைகளை மேலும் மேலும் கூட்டுவதற்கு என்ற அரிய சத்சங்கத்தினை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. அதை சுருங்கிய கருத்துடன் முறைப்படி அதை ஊக்குவிக்கும் முகமாக பாபாஜியின் அருளினால் அந்த சொற்களை கொடுத்தீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபா,
ஓம் கிரியா பாபாஜி நம,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
ரொம்ப சென்மையாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஆனா அதை புரிஞ்சிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை சிந்திக்க போறோம், அதை வந்து மீள ஆய்வு பண்ண போறோம். அப்ப வந்து நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம். இப்படி மறுபடியும் போட்டு கேட்கக்குள்ள நீங்க வந்து அந்த கூட்டு வருதுன்றது, அந்த கேட்கக்கூடிய அதை சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குறிப்பை நீங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். கேள்வி பதிலாக கேட்டு அப்படியே செய்யுங்க. ஏன்னா இப்படிலாம் சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, இது வந்து அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து, ஏன்னா உலகில் சார்ந்த விஷயம் நமக்கு ஒன்னே ரீச் ஆயிடும், அருள் சார்ந்த விஷயம் நம்மளை விளக்கும். அதான் மாயையினுடைய மிக பெரிய பெரிய சக்தியான ஒரு விஷயம். நம்ம உலகிலேயே பழகி பழகி உலக வாழ்க்கை உலக இன்பங்கள்லயே நம்ம துவைத்து உலக பொருளுக்குள்ளேயே நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து புலப்படாது, புலப்படுற மாதிரி இருக்கும், புலப்படாது. இந்த கருத்துக்களை அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த சிந்தனை அடி சொல்றேன், அந்த அந்த செயல்ல நானும் உட்பட்ட ஒரு மனி மீள ஆய்வு பண்ணி என்ன நான் சரிப்படுத்திக்கிட்டேன். அத மாதிரி இந்த சாதகர்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா அதை மீள ஆய்வு பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நீ உங்களை நீங்க சரிப்படுத்திங்கிறதுதான் என்னுடைய ஒரு. அப்படி நம்ம செஞ்சாதான் விடை கிடைக்கும் என்றத சொல்லி இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக நான் மறுபடியும் இன்னும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் நம்முடைய ஒழுக்க கருத்துக்கள் எல்லாம் வந்து கிடைக்க பாபாஜியை நம்ம எனி டைமும் பிரார்த்தனை பண்ணி அவரையும் பரம்பொருளையும் நமக்கு உதவி பண்ணக்கூடிய பேராசிரியர்களையும் இமை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்கள் என்ற மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி அந்த கருத்து அடிப்படையிலேயே நம்ம மனசுல வச்சு எண்ணத்திலையும் பதிச்சு பிரார்த்தனை வச்சு இன்னும் மேல உயர்வுமாக. ஓம் கிரிய பாபாஜினும்.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அற்புதமாக அந்த சிறிய முக்கிய சுருக்கத்தையும் கொடுத்தீர்கள். பாபாஜியின் அருளினால் அது மற்றவர்களை சென்றடையற்றும் அந்த ஊக்கத்தையும் கொடுத்திருக்கின்றீர்கள். அதுதான் மிகவும் முக்கியம். இது வெகு இலகுவாக சித்தத்தில் பதியும் விடயமல்ல, ஆனால் முடிந்தளவு இலகுவாக்கி உங்களுக்கு அதை சொற்றொடர்களாக தந்திருக்கின்றேன். அதை மீண்டும் ஒரு முறை இரண்டு முறை போட்டு கேட்டால் நீங்களும் அந்த நிலையில் அதை உள்வாங்கலாம். நிச்சயமாக அது உதவி செய்யும். அந்த அட்டவணையை வைத்து சிறு குறிப்பெடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த தத்துவம் என்ன மாதிரி சிவனால் இயக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு முற்றுமுழுதாக விளங்கிவிடும். இது எங்களுடைய பேராசிரியர்கள் அவ்வளவு நுணுக்கமாக அந்த விளக்கங்களை விரிவாக தந்திருந்தாலும் அதை சுருக்கி விளக்கங்களை சுருக்கி உங்களால் பெருகுகிற முறையில் பாபாஜியின் அருளினால் இதை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.